பாதங்கையாடும் பாத வினோத இங்கே ஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தியானம் பேரு பொருளையும் போகத்தையும் உலகத்தவர் உள்குவது போன்று ஒப்பற்ற பொருளே உன்னை நான் ஓயாது உள்குவேனாக. அறிவும் அமைதியும் வேண்டுமென்று நித்தம் வழுத்துகின்ற நீ அவற்றை பெறவில்லை என்றால் அதற்கு காரணம் ஒன்று உண்டு. நீ வாக்கால் வேண்டியது ஒன்று, மனதாலும் காயத்தாலும் நாடியது மற்றொன்று. இந்த முரண்பாட்டை இன்றே அகற்றிவிடு. நீ முற்றிலும் பரம்பொருளுக்கு சொந்தமாகிவிடு. பரம்பொருள் என்னும் அழியாத பேரு உனக்கு சொந்தமாகிவிடும். பெற்றார் அனுபூதி பேசா மோன நிலை, கற்றார் உனைப்பெரியார் கண்டாய் பராபரமே என்பார் தாயுமானவர்.
எளியரை வலியார் அடித்தபோது ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம், தெளிய நான் உரைக்க வல்லவனல்லேன் திருவுளம் அறியுமே எந்தாய், களியரை கண்டு பயந்த என் பயந்தான் கடலினும் பெரியது கண்டாய், அழியர்வால் கொடியறு செய்த வெங்கொடுமை அறிந்த என் நடுக்கம் ஆரறிவார். இரவிலே பிறர்தம் இடத்திலே இருந்த இருப்பெலாம் கள்ளர்கள் கூடி கரவிலே கவர்ந்தாறு கொள்ளை என்றனது காதிலே விழுந்த போதெல்லாம் விரவிலே நெருப்பை மெய்யிலே மூட்டி வெதுப்பல் போல் வெதும்பினேன் எந்தாய், உறவிலே ஒருவர் திடுக்கனவரக் கண்டு உளம் நடுக்குற்றனன் பலகால் உரத்தொரு வருக்கம் ஒருவர் பேசிய போது உள்ளகம் நடுங்கினேன் பலகால் கரத்தினால் உரத்து கதவு தட்டிய போது ஐயவோ கலங்கினேன் கருத்தில் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ எனப் பிறர் புகன்ற சொல் புகுந்தே தரத்தில் என் உளத்தை கலக்கிய கலக்கம் தந்தை நீ அறிந்ததுதானே, மண்ணினீழ் நடையில் வந்த வெந்துயரை மதித்துளம் வருந்திய பிறர்தம் கண்ணினீர் விட கண்டு ஐயவோ நானும் கண்ணினீர் விட்டுளம் கவன்றேன், நன்னி நின்றொருவர் அசப்பிலே என்னை அழைத்த போது அடியனேன் எண்ணாது எண்ணியாதுற்றதோ என கலங்கி ஏன் எனல் மறந்தனன் எந்தாய். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
திருமூலரின் திருமந்திரம். நெற்றிக்கு நேர்கீழே இருக்கும் புருவம் இரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை ஆழமாக தியானிக்க அங்கே ஒரு ஒளி உருவில் மந்திரம் ஒன்று தோன்றும். அந்த மந்திரத்தைக் கொண்டு பற்றற்று இருக்கும் பரமனை பற்ற முடியும். அந்த இடம் சிற்றம்பலம் என்னும் புருவ மையமாகும். இதையே நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றற்றுக்கு பற்றற்றார் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்பார் திருமந்திரத்தில் திருமூலர்.
அப்பா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அப்பா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கெல்லாம் நாம் அன்பு செய்யல் வேண்டும். அப்பா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கெல்லாம் நாம் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாம் சென்றே, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாம் சென்றே, எந்த நினைதருட் புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாதமே நிலைமே சுத்த சிவ மார்க்கம், செப்பாதமே நிலைமே சுத்த சிவ மார்க்கம், திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, தலைவ நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருளா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அழுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அருளா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வள்ளலுனை வாழ்த்திடல் வேண்டும். இருளாமை உரல் வேண்டும் எனை அடுத்தார் சுகம் வாழ்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். பொருளாமோர் திருவடிவிலுடை யாயும் நானும் உணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. அப்பா நாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கெல்லாம் நாம் அன்பு செய்யல் வேண்டும்.
ஒவ்வொரு சமயம் அல்லது ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மதத்திற்கு ஏற்றவாறு சின்னங்கள் அல்லது குறியீடுகளை தங்கள் உடலில், நெற்றியில், மார்பில் பூசிக்கொள்ளுகின்றார்கள். அதுபோன்று சைவ சமயத்தை சேர்ந்த நாம் உடலில் இன்னென்ன இடங்களில் விபூதி தரிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது காண்போம். விபூதி தரிக்கும் திசை வடக்கு அல்லது கிழக்கு முகமாக இருந்து விபூதி தரித்தல் வேண்டும். உடலில் திருநீறு அணியக்கூடிய இடங்களாக 18 இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவை உச்சந்தலை, நெற்றி, மார்பு பகுதி, தொப்புளுக்கு சற்று மேல், இடது தோள்பட்டை, வலது தோள்பட்டை, இடது கை மற்றும் வலது கையின் நடுவில், இடது மற்றும் வலது மணிக்கட்டு, இடது மற்றும் வலது இடுப்பு பகுதி, இடது மற்றும் வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ்பகுதி, கழுத்து முழுவதும், இரண்டு காதுகளின் பின்புறம் உள்ள குழியில். இது ஆண், பெண், குழந்தை அனைவரும் தரிக்க வேண்டும். விபூதியை நிலத்திலே சிந்தாமல் அண்ணாந்து பார்த்து சிவசிவா என்று கூறி வலது கை நடுவிரல் மூன்றிலும் தரித்தல் வேண்டும், அல்லது நடுவிரல் மற்றும் மோதிர விரலால் எடுத்து தரிக்க வேண்டும். தலையை கவிழ்த்துக் கொண்டு விபூதியை தரித்தல் ஆகாது. மோதிர விரல் மற்றும் கட்டை விரலை இணைத்து விபூதி எடுத்து தரிப்பதன் மூலம் காரிய சித்தி ஏற்படும். விபூதியை நிலத்தில் சிந்தினால் அதனை எடுத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும். விபூதி ஒரு விரலில் வைத்து தரித்தல் அவ்வளவு உசிதமல்ல. அப்படி தரிக்க நேரிட்டால் மோதிர விரல் வைத்து தரிக்க வேண்டும். கட்ட விரலில் தரித்தால் தீராத வியாதியும், நடுவிரலால் தரித்தால் நிம்மதியின்மையும், சுண்டு விரலால் தரித்தால் கிரக தோஷமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. விபூதியை எடுக்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்றும், விபூதியை தரிக்கும் பொழுது நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பொதுவாக விபூதியை நெற்றி முழுவதுமோ அல்லது மூன்று படுக்கை வச கோடுகளாகவோ தரிக்க வேண்டும். விபூதியை தரிக்கும் நேரம் இது தெரியுமா? உதய காலத்திலும், சூரிய உதயத்திலும், சந்தியா கால சூரிய அஸ்தமன சமயத்திலும், குளிப்பதற்கு முன்னும் பின்னும், பூஜைக்கு முன்னும் பின்னும், போஜனம் செய்வதற்கு முன்னும் பின்னும், மலஜலம் கழிப்பதற்கு முன்னும் பின்னும் விபூதி தரிக்கலாம். விபூதி என்னும் திருநீரு அணிவதால் நமது மனதில் ஆன்மீக நாட்டம் மேலோங்கும், மனதில் கடவுள் மீதான பக்தி பெருகும், நமது மனதில் காணப்படும் தீய எண்ணங்களை விளக்கும், மனம் ஒருமுகப்படும், நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல வழியில் செல்வத்தை சேர்ப்பதன் காரணமாக நிலையான செல்வமும், நல்ல குடும்பம், நல்ல நண்பர்களின் சேர்க்கை என்று அளவற்ற நற்பலன்களை பெறலாம். மேலும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தகாத செயல்களை செய்வதில் இருந்து மனம் விலகிச் செல்லும். எந்த விதத்திலும் தொல்லைகள் நம்மை அணுகாமல் பாதுகாக்க முடியும். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம், வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும், மேன்மையும், அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம், மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள், உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். வணக்கம் அன்பர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை நமது திருக்கோவிலில் சில தொண்டார்வலர்கள் மசாலா தோசை மற்றும் மசாலா தேநீர் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களது சிரமதானம் மூலம் நமது திருக்கோவில் சிறப்புற நடத்த நிதி திரட்டுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உங்களால் இயன்ற பொருள் உதவியோ, பண உதவியோ அல்லது சிரமதானமோ செய்ய வேண்டுகின்றோம். அல்லது சனிக்கிழமை காலையில் வந்து உணவருந்தி அதன் மூலம் உங்கள் பங்களிப்பை தரலாம் என அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு கலவாமல் வேண்டும் அவர், உறவு கலவாமல் வேண்டும் அவர், உறவு கலவாமல் வேண்டும் 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 பிடியாதிருக்க வேண்டும். பெருமை தருவினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். வெறுநறி விடித்தொழுக வேண்டும், மதமானவே பிடியாதிருக்க வேண்டும். மறுவு வெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மறுவு வெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் 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 வேண்டும். தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு கண்ட வேளே, தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு கந்த வேளே, கண்முக துய்யமணி உண்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே, கண்முக துய்யமணி உண்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே, கண்முக துய்யமணி உண்முக தெய்வமணி ஷண்முக தெய்வமணி, உண்முக தெய்வமணி ஷண்முக தெய்வமணிய, ஷண்முக தெய்வமணிய, ஷண்முக தெய்வமணிய.
வணக்கம் அன்பர்களே, இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் சோமாசி மாறநாயனார். எங்கே பார்த்தாலும் பசுஞ்சோலை, நல்லோர்களின் உள்ளம் போல் குளிர்ச்சியை தரும் பூம்பொழில்கள், மாமரம் தழைத்து மலர்ந்து நிற்கின்றன. இத்தகைய வளம் பொருந்தியது அம்பர் என்ற திருத்தலம். சோழ நாட்டு பழம்பதிகளுள் அதுவும் ஒன்று. அங்கே வேதியர் குலத்தில் வந்தவர் மாறர் என்பவர். இறைவனுக்கு அன்பர்கள் யார்வரினும் அவர்களுடைய திருவடியை பணிந்து அமுது ஊட்டுவதையே தம் கடமையாக கொண்டு வாழ்ந்தார். இறைவனை எண்ணி அவரை போற்றி யாகம் பல புரிவதனால் ஏழ் உலகில் உள்ள உயிர்களும் நன்மை அடையும். அப்படி செய்வதன் பயனாகவே இறைவன் மறவாமல் வாழ்த்தும் வாழ்க்கை கிடைக்கும் என்று உறுதி பூண்டு அவர் வேள்விகள் பல செய்தார். பல சோம யாகங்களை செய்தமையால் அவரை சோமயாஜி என்று அனைவரும் அழைக்கலாயினர். சோமாசி மாறநாயனார் என்று மதிப்புடன் சிவனடியார் வழங்குவர். ஈசனுக்கு அன்பரானவர்கள் எந்த இயல்புடன் இருந்தாலும் அவரே நம்மை ஆட்கொள்ளும் தகுதி உடையவர் என்ற உறுதிப்பாடு உடையவர் அவர். சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை மறவாமல் செவித்து இன்புறுகின்றவர். சிவபெருமான் உரையும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடும் வழக்கமும் அவரிடம் இருந்தது. ஒருமுறை திருவாரூருக்கு சென்றபொழுது அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியாரோடு எழுந்து அருளியிருப்பதை அறிந்தார். அப்பெருமானுடைய பக்தி சிறப்பையும் பிற பெருமைகளையும் நன்கு உணர்ந்து அவரை அணுகி பாதம் பணிந்து வழிபட்டார். சிவனடியாரிடம் அளவற்ற அன்பு கொண்ட சோமாசி மாறரிடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அன்பு உண்டாயிற்று. இருவரும் நண்பர்களாகினர். இறைவன் பாலும் அடியார்களிடமும் முருகிய அன்பு பூண்ட சோமாசி மாறநாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் மிக்த பக்தி உடையவராக தொண்டு புரிந்து வாழ்ந்தார். பின்பு இறைவன் திருவருளில் கலந்தார்.
உழுவும் நிகரே போதானாயினே, உழுவில் புழுத்து உழுவும் நிகரே போதானாயினே, பொதுவில் நடிக்கும் தலைவனினைக்கே அடிமையாகினே, தழுவற்கரிய பெரிய துரிய தம்பர் என்னை உவந்தி வலத்திலே, உம்பால் இருக்க வைத்தா என்னை உவந்து வலத்திலே, உழுவில் புழுத்த புழுவும் நிகர போதானாயினே, பொதுவில் நடிக்கும் தலைவனினைக்கே அடிமையாகினே, தனித்து அப்பாலோர் தவளமாடத்து இருந்து தேறினே, புழுவில் புழுத்த புழுவும் நிகர போதானாயினே, பொதுவில் நடிக்கும் தலைவனினைக்கே அடிமையாயினே, புழுவும் நிகர போதானாயினே.
நம்மில் பெரும்பாலானோருக்கு குசேலரின் கதை தெரியும். நண்பர் குசேலர் தனக்காக கொண்டு வந்த அவல் மூட்டையை பிரித்து ஒரு பிடி எடுத்து கண்ணன் உண்டதுமே குசேலரின் ஏழ்மை விலகியது. இரண்டாவது பிடியை உண்டதும் புகழும் கீர்த்தியும் குசேலரின் குடும்பத்திற்கு உண்டாகிவிட்டனவாம். மூன்றாவது பிடியை எடுத்து உண்ணும் முன் கண்ணனின் கரத்தை பிடித்து தடுத்து விட்டாள் ருக்மிணி. பரந்தாமன் மூன்றாவது பிடி அவளையும் எடுத்து உண்டால் தன்னையும் தன் பரிவாரங்களையும் கூட சுதாமனாகிய குசேலருக்கு அழித்து விடுவார் என்று பயந்தே ருக்மிணி மூன்றாவது பிடி அவளை தடுத்ததாக பலரும் கூறுவர். இங்கே நமக்குள் சில கேள்விகள் எழும். தர்மத்தை தடுப்பது தர்மமா? அதிலும் கணவன் செய்யும் தர்மத்தை தர்மபத்தினியே தடுக்கலாமா? அதுவும் மகாலட்சுமியின் ஐஸ்வர்யங்கள் அள்ளிக் கொடுத்தால் அழியக்கூடியவையா? இத்தகைய கேள்விகள் எழுகின்றன. நம்மை போன்றோரே ருக்மணிக்கும் ஒரு கேள்வி இருந்தது. கண்ணனிடம் கேட்க அவள் கேட்ட கேள்வி என்ன? அதற்கு கண்ணன் எனதான் பதில் சொன்னான். கண்ணனின் மாளிகையில் சுதாமனாகிய குசேலருக்கான உபச்சாரங்கள் நடந்து முடிந்தன. கண்ணன் அருளால் தனது ஏழ்மை விலகிய விஷயம் குசேலருக்கு தெரியாது. கண்ணனின் அன்பால் பேரானந்தம் அடைந்திருந்த குசேலரின் மனம் நிர்மலமாக இருந்தது. பரமார்த்த நிலையில் குசேலர் வருகின்றேன் கண்ணா என்று விடைபெற்றுக் கொண்டார். கண்ணன் அந்த நண்பருக்கு சகலவித சௌபாக்கியங்களையும் நிச்சயமாக தந்திருப்பார் என்று ருக்மணி யூகித்திருந்தாள். இருந்தாலும் அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. கண்ணனிடமே அதை பற்றி கேட்டாள். சுவாமி, வறுமையால் வாடி வந்த உங்கள் அருமை நண்பனுக்கு எத்தனையோ ஐஸ்வர்யங்களை நீங்கள் அளித்திருப்பீர்கள். அதை பற்றி அவருக்கு எதுவுமே தெரிவிக்காமல், அவர் திரும்பி போக எந்தவித சௌகரியங்களையும் செய்து தராமல் வந்தது போலவே மீண்டும் நடந்தே ஊர் திரும்ப சொல்லிவிட்டீர்களே, ஏன் என்று கேட்டாள். கண்ணன் சிரித்துக் கொண்டே பதில் கூறினான். ருக்மணி, சுதாமன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் திருப்தியும் நிறைந்திருக்கும் நேரம் இன்னும் சில நாளிகைகளே உள்ளன. வீட்டுக்கு சென்று குபேர செல்வத்தை தான் பெற்றதாக அறிந்ததும் பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும். செல்வத்தால் ஆசை, பாசம், பேராசை, கர்வம் மற்றும் செல்வத்தை மேலும் சேர்க்க வேண்டும் என்கின்ற பேரவா அவற்றால் ஏற்படும் புதிய பிரச்சனைகள் ஆகியவற்றில் சுதாமனது வாழ்க்கை முற்றிலும் சுழல ஆரம்பித்துவிடும். அப்பொழுது அவனுடைய பரமானந்த நிலை மறைய ஆரம்பித்துவிடும். ஆக வாழ்வில் அவன் அனுபவிக்க இருக்கும் கடைசி நேர ஆனந்தத்தையும் சச்சிதானந்த நிலையையும் நான் அழிக்க விரும்பவில்லை. அதனால்தான் அவனை வந்தது போலவே திருப்பி வழி அனுப்பியிருக்கின்றேன் என்றான் கண்ணன். ருக்மணி திகைத்தாள். கண்ணன் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு என்பது அவளுக்கு தெரிந்ததுதானே. இப்பொழுது கண்ணன் தன் பங்குக்காக ஒரு கேள்வியை ருக்மணியுடன் கேட்டான். அந்த கேள்வி நமக்குள்ளும் எழுந்த கேள்விதான். சுதாமன் கொண்டு வந்த அவள் முடிப்பிலிருந்து நான் மூன்றாவது பிடி அவளை எடுத்த பொழுது நீ ஏன் என் கையை பிடித்து தடுத்தாய் என்றான். ருக்மணி பதில் சொன்னாள். சுவாமி, தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் எந்த பொருளும் பிரசாதமாகின்றது. சுதாமனாகிய குசேலர் அன்புடன் தந்த அவள் அனைத்தையும் தாங்களே சாப்பிட்டு விட்டால் அந்த பிரசாதத்திற்காக காத்திருக்கும் எனக்கும் தங்களின் பரிவாரத்திற்கும் பிரசாதம் இல்லாமல் போய்விடுமே. அதற்காகத்தான் எங்களுக்கும் கொஞ்சம் மீதி இருக்கட்டும் என்ற பாவனையில் தங்கள் கைகளை பிடித்தேன் என்றாள். ஆகவே ருக்மணி தடுத்தது தர்மத்தை அல்ல, தர்ம பலனை அனைவரும் பெறவே அவள் அப்படி செய்தாள் என்கின்றது இந்த திருக்கதை. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.